உன்னை நம்பி வாழும் போது உறுதி பெறுகிறே.
ஞாயிறு சிந்தனை.
பணியை செய்யும் போது நிறைவு அடைகிறே.
அன்புள்ளங்களே, ஷேக்ஸ்பியர் எழுதிய புகழ்பெற்ற ஒரு நாடகத்தில் வரும் பிரபலமான வரிகள் இவை. A rose by any other name would smell as sweet. ரோஜா மலரை என்ன பெயரிட்டு அழைத்தாலும் அதன் மனம் அதே இனிமையோடு இருக்கும் என்பதுதான் இதனுடைய பொருள். எந்த மலருக்கும் இது பொருந்தும் தானே? பெயரை மாற்றுவதால் ஒரு பொருளின் அடிப்படை குணம் மாறுவதில்லையே. அதேபோல் மனிதர்களுக்கு மிகவும் தேவைப்படும் ஒரு புண்ணியத்தை பல பெயர்களால் நாம் அழைக்கின்றோம். அடக்கம், பணிவு, தாழ்ச்சி என்று பல பெயர்களால் இந்த புண்ணியம் அழைக்கப்படுகின்றது. இந்த புண்ணியத்தை பற்றி பேசாத பெரியவர்கள் இல்லை. தாழ்ச்சியே மற்ற அனைத்து புண்ணியங்களுக்கும் அடித்தளம், ஆதாரம் என்று புனித அகஸ்தீன் கூறியுள்ளார். அடக்கமுடைமை என்று வள்ளுவர் அறத்துப்பாலில் கூறும் 10 குறள்களை அன்பர்களே தயவுசெய்து ஒருமுறை இன்று வாசித்து பாருங்கள். 121 முதல் 130 வரையிலான 10 குறள்களில் நாம் அனைவரும் மகிழ்வோடு, நிம்மதியோடு, பெருமையோடு, தலைநிமிர்ந்து வாழக்கூடிய வழிகளை மிக எளிமையாக வள்ளுவர் கூறியுள்ளார். தன்னடக்கம், புலனடக்கம், சிறப்பாக நாவடக்கம் என்ற பல எண்ணங்களை அங்கே கூறியுள்ளார். நாம் அடிக்கடி இந்த குறள்களை கேட்டிருக்கின்றோம். சில சமயங்களில் அடிக்கடி கேட்கின்ற உண்மைகள் உள்ளத்தில் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாமல் போகின்ற வாய்ப்பு இருக்கின்றதல்லவா? நீங்கள் அடிக்கடி கேட்டிருந்தாலும் இன்றைக்கு மீண்டும் இந்த குறள்களிலிருந்து ஒரு சிலவற்றையாவது இப்போது கேட்போம்.
அடக்கம் அமரருள் ஒய்க்கும், அடங்காமை ஆரிருள் ஒய்த்துவிடும். எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வருக்கே செல்வம் தகைத்து. தீயினார் சுட்டபொன் உள்ள ஆறும் ஆறாதே நாவினார் சுட்டவடு.
அன்பு நெஞ்சங்களே, திருவள்ளுவர் திருக்குறள் பற்றிய விளக்க உரை இப்போது ஏன் என்று கொஞ்சம் குழம்பி போயிருப்பீங்க இல்லையா? இன்றைய ஞாயிறு வாசகங்களையும் இந்த குறள்களோடு இணைத்து சிந்திக்க உங்களை நான் அழைக்கின்றேன். இந்த ஞாயிறு திருவழிபாட்டில் நமக்கு தரப்பட்டுள்ள 3 விவிலிய வாசகங்கள்லேயும் பொதுவான ஒரு எண்ணம் இருக்கின்றது. ஏசையா, பவுல், பேதுரு என்று 3 விவிலிய தூண்களும் உள்ள தாழ்ச்சியோடு தங்களை பற்றி கூறுகின்ற வார்த்தைகளை இன்று இந்த 3 வாசகங்களும் தாங்கி வருகின்றன. முதல் வாசகத்தில் இறைவனுடைய மாட்சியை கண்ணாரக் கண்டு ஏசையா கூறுகின்ற வார்த்தைகள் இவை.
ஏசையா 6:5. தூய்மையற்ற உதடுகளை கொண்ட மனிதன் நான், தூய்மையற்ற உதடுகள் கொண்ட மக்கள் நடுவில் வாழ்பவன் நான்.
2 வாசகத்தில் இயேசு அப்போஸ்தலர்கள் பலருக்கு காட்சியளித்ததை வரிசைப்படுத்தி சொல்லுகின்ற பவுல் இறுதியாக இயேசு தனக்கும் தோன்றினார் என்பதை இவ்வாறு கூறுகின்றார்.
1 கொரிந்தியர் 5:8. எல்லாருக்கும் கடைசியில் காலம் தப்பி பிறந்த குழந்தை போன்ற எனக்கும் தோன்றினார். நான் திருத்துதர்களிடையே மிக கடையவன், திருத்துதர் என அழைக்கப் பெற தகுதியற்றவன். ஏனெனில் கடவுளின் திருச்சபையை துன்புறுத்தினேன். ஆனால் இப்போது நான் இந்த நிலையில் இருப்பது கடவுளின் அருளால்தான்.
இன்றைக்கு நற்செய்தியில இயேசு பேதுருவுடைய படகுல ஏறி போதித்த பிற்பாடு அவங்கள அந்த நடுப்பகல்ல மீன்பிடிக்க சொன்ன அந்த நிகழ்ச்சியில பெருந்திரளான மீன்பிடிப்பை கண்ட பேதுரு இயேசுவினுடைய கால்கள்ல விழுந்து கூறுகின்ற வார்த்தைகள் இவை.
லூக்கா 5:8. ஆண்டவரே, நான் பாவி, நீர் என்னை விட்டு போய்விடும்.
ஏசையா, பவுல், பேதுரு என்ற மூவருமே உள்ளத்தின் நிறைவிலிருந்து பேசிய வார்த்தைகளை இன்று கேட்டோம். தன்னிறக்கத்தில், வேதனையில், இயலாமையில் தங்களையே வெறுத்து தங்களையே தாழ்த்திச் சொன்ன வார்த்தைகள் அல்ல. இது நமக்கு தருகின்ற ஒரு முக்கியமான பாடம். தாழ்ச்சி என்பது, பணிவு என்பது உள்ள நிறைவிலிருந்து வரும்போதுதான் உண்மையாக இருக்கும், உண்மையாக ஒலிக்கும். குறையில் உள்ளவர்கள் தங்களையே தாழ்த்திச் சொல்லும் வார்த்தைகள் ஏக்கத்திலிருந்து வருவன. பிறரிடம் கையேந்தி தர்மம் தேடுவோர் தங்களையே தாழ்த்திக் கொள்வது போன்ற நிலை அது. நிறைவிலிருந்து சொல்லப்படும் உண்மைகளில் எந்த உள்ளர்த்தமோ, தேடலோ, ஏக்கமோ இருக்காது.
உன்னை நம்பி வாழும் போது உறுதி பெறுகிறே.
தன்னிடம் உள்ள நிறை குறைகளை முழுவதும் அறிந்த ஒருவர் தன்னை பற்றிய உண்மையை சொல்வதே பணிவு. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். நான் கல்லூரியில வகுப்புகள் எடுக்கும்போது அன்றைய பாடத்திற்கு என்னால் முடிந்தவரை தயாரிப்போடு செல்வது வழக்கம். அன்றைய பாடத்தோடு தொடர்புடைய அதுவும் அண்மையில் வந்த தகவல்களை சேகரித்து செல்வேன். இருந்தாலும் என்னைவிட தொடர்பு சாதனங்களில் அதிக திறமையும் அறிவும் கொண்ட மாணவர்கள் என்னுடைய வகுப்பில் இருந்தாங்க அப்படிங்கிறதும் எனக்கு நல்லா தெரியும். அவங்களில் ஒரு சிலர் தங்களுக்கு தெரிந்தது ஆசிரியருக்கு தெரிகின்றதா என்று பார்ப்பதற்காக கேள்விகள் கேட்பாங்க. வேறு சிலர் உண்மையிலேயே அந்த விஷயங்களை பற்றி ஒன்றும் தெரியாமல் கேள்விகளை கேட்பாங்க. கேள்வி எந்த கோணத்தில் வந்தாலும் சரி, அவங்க கேட்குற கேள்விகளுக்கு முழுமையான பதில் தெரிஞ்சா விளக்கம் சொல்வேன். பாதி தெரிஞ்சா அல்லது சரிவர தெரியலைன்னா அடுத்த நாள் அதை பற்றி சொல்கிறதா சொல்லியிருக்கேன். தனக்கு தெரியலை, அடுத்த நாள் அதை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுகின்ற ஆசிரியர்கள் மேலே மாணவர்களுக்கு மதிப்பு கூடுமே தவிர குறையாது. ஆனால் இப்படி சொல்வதற்கு துணிவு, தன்னம்பிக்கை, தன்னை பற்றிய தெளிவு இவைகளெல்லாம் தேவை. இவைகளெல்லாம் இல்லாதப்ப சில ஆசிரியர்கள் மாணவர்கள் தங்களை இழிவா குறைவா நினைப்பாங்களோன்ற பயத்தில் தெரியாதவைகளையெல்லாம் தெரிந்தது போல அறையும் குறையுமாக சொல்லும்போது மாணவர்களுடைய மதிப்பில் பல படிகள் இறங்கி விடுவாங்க அந்த ஆசிரியர்கள். அன்பு உள்ளங்களே, நிறைவும் குறையும் இரட்டை பிறவிகள், துணிவும் பணிவும் அதே போல இரட்டை பிறவிகள். இன்னும் சொல்லப்போனா துணிவிலிருந்து பிறப்பதுதான் பணிவு. மேலோட்டமாக பார்க்கும்போது இது முரண்பாடாக தெரியலாம், ஆனால் நிதானமாக சிந்தித்தால் தெளிவு கிடைக்கும். நான் சொல்லுகின்ற துணிவு உண்மையின் அடிப்படையில் எழுகின்ற துணிவு. வன்முறையை வைத்து பிழைப்பு நடத்தும் பல பெரிய தாதாக்கள், ரவுடிகள் இவர்கள் காட்டும் துணிவு உண்மையிலேயே துணிவு அல்ல, தங்களுடைய பயத்தை மூடி மறைக்கின்ற ஒரு வேஷம். தங்களை நன்கு உணர்ந்தவர்கள், தங்களுடைய நிறைகள் குறைகள் இவைகளையெல்லாம் ஏற்றுக்கொண்டவர்கள் தங்களுடைய திறமைகள் மேல் நம்பிக்கை கொண்டு துணிந்து செயல்களில் இறங்குவாங்க, குறையுள்ள பகுதிகளில் பணிவோடு விலகிக்குவாங்க. இவர்களில் இறை நம்பிக்கை உடையவர்கள் இருந்தால் தங்களுடைய திறமை சக்தி இவைகளை மட்டும் நம்பாமல் இறைவன் நமக்கு பின்னாலிருந்து செயல்படுகின்றார் என்ற நம்பிக்கையோடு குறையுள்ள பகுதிகளிலும் துணிந்து இறங்குவாங்க. துணிவில் பிறக்கும் பணிவுக்கு இதுதான் நான் காணுகின்ற விளக்கம். இந்த துணிவை, அதில் பிறக்கும் பணிவை பெரும் சாதனையாளர்களிடம் நாம் பார்க்கின்றோம். அறிவியல் மேதை ஐசக் நியூட்டன் சொல்வது இது. மற்றவர்களை விட நான் இன்னும் அதிக தூரம் பார்க்க முடிந்ததற்கு ஒரே காரணம், நான் எனக்கு முன் சென்றவர்களின் தோள்களின் மேல் ஏறி நின்றேன். அன்பு நண்பர்களே, இறைவனுடைய தோள்களில் துணிவோடு ஏறி நின்ற ஏசையா, பவுல், பேதுரு இவர்களின் பணிவை இன்றைய வாசகங்களில் நாம் கேட்டோம்.
வரம் ஒன்று கேட்கிறேன் இயேசுவே, நான் உன்னை விரும்ப வரம் கேட்கிறேன்.
தன் நிறைவு, தன்னை பற்றிய தெளிவு, துணிவு இவைகளெல்லாம் இல்லாதப்ப அடுத்தவங்களை எப்போதுமே நம்ம போட்டியா நினைப்போம். இந்த போட்டியை சமாளிக்க ஒன்று நம்மையே தேவைக்கு அதிகமாக புகழ வேண்டியிருக்கும், அல்லது தற்பெருமையோடு தவிக்க வேண்டியிருக்கும், அல்லது ரொம்ப பரிதாபமாக போலி தாழ்ச்சியோட பணிவோட நடிக்க வேண்டியிருக்கும். போலி தாழ்ச்சி பற்றி பல கதைகள் உண்டு, அவைகளில் இதுவும் ஒன்று. இந்தியாவில் ஆன்மீக குரு ஒருத்தர் சொன்ன கதை இது. தற்பெருமைக்கு இலக்கணமாக வாழ்ந்த ஒரு அரசனை ஞானி ஒருத்தர் பார்க்க வந்தார். அரசன் அவரை உடனே சந்திக்கல. பல வேலைகளில் தான் மூழ்கி இருப்பது போல நடித்து கொண்டு அந்த ஞானியை காத்திருக்க செய்துவிட்டு பிறகு அரசன் அவரை சந்தித்தான். அரசனுக்கு முன் ஞானி வந்ததும் தன்னுடைய தலையில் அணிந்திருந்த தொப்பியை கழற்றி அந்த அரசனை வணங்கினார். உடனே அரசனும் தான் அணிந்திருந்த அந்த மகுடத்தை கழற்றி ஞானியை வணங்கினான். இதைக் கண்ட அமைச்சர்களுக்கு பெரிய ஆச்சரியம். அந்த அமைச்சர்களில் ஒருத்தர், அரசே, என்ன இது? அந்த மனிதன் சாதாரண குடிமகன், அவன் தன்னுடைய தொப்பியை கழற்றி வணங்குவது முறையே, அதற்காக நீங்கள் ஏன் உங்கள் மகுடத்தை கழற்றினீர்கள் என்று கேட்டார். அதற்கு அரசன் சொன்ன விளக்கம் இது. முட்டாள் அமைச்சரே, அந்த மனிதனை விட நான் குறைந்து போக வேண்டுமா? அவன் தன்னுடைய பணிவை காட்ட தொப்பியை கழற்றி எனக்கு வணக்கம் சொன்னான். அவனுக்கு முன் நான் என்னுடைய மகுடத்தை கழற்றவில்லை என்றால் அவன் பணிவில் என்னை வென்று விடுவான், நான் அவனுக்கு முன் தோற்றுவிடுவேன். யாரும் எதிலும் என்னை வெல்லக்கூடாது, புரிகிறதா? அரசன் தந்த அந்த விளக்கத்தை கேட்டு தன்னுடைய தாழ்ச்சியிலும் தன்னுடைய தற்பெருமையை நிலைநாட்டிய அந்த அரசனைக் கண்டு அந்த அமைச்சர் வாயடைத்து நின்றார். போலியான பணிவுக்கு, போலியான தாழ்ச்சிக்கு இதைவிட நல்ல உதாரணம் இருக்க முடியாது. இறுதியாக அன்புள்ளங்களே, தன்னிறைவு, தன்னம்பிக்கை இவைகளில் வளர்ந்து இறைவனின் அருளோடு செயல்பட்ட பவுல் அடியார் சொல்லுகின்ற வார்த்தைகள் நம்முடைய இந்த ஞாயிறு சிந்தனையை நிறைவு செய்யட்டும்.
கொரிந்தியருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகம், பிரிவு 12, இறை வசனங்கள் 9 மற்றும் 10. கிறிஸ்து என்னிடம், என் அருள் உனக்கு போதும், வலுவின்மையில்தான் வல்லமை நிறைவாய் வெளிப்படும் என்றார். ஆதலால் நான் என் வலுவின்மையை பற்றிதான் மனமுவந்து பெருமை பாராட்டுவேன். அப்போது கிறிஸ்துவின் வல்லமை என்னுள் தங்கும். நான் வலுவற்றிருக்கும் போது வல்லமை பெற்றவனாக இருக்கின்றேன்.
எனக்கேற்றி உயிர் கொடுக்கும் வார்த்தை விரும்புகிறேன். வாழச் சொல்லி வாழ்ந்து காட்டினாய் உன் தாழ்ச்சி விரும்புகிறேன். எனக்கேற்றி உயிர் கொடுக்கும் உன் வார்த்தை விரும்புகிறேன். வாழச் சொல்லி வாழ்ந்து காட்டினாய் உன் தாழ்ச்சி விரும்புகிறேன். பலர் வீழ்ச்சி கெழுச்சியானாய் உன் வீரம் விரும்புகிறேன். பலர் வீழ்ச்சி கெழுச்சியானாய் உன் வீரம் விரும்புகிறேன். சிலுவை வரை சிதைத்து கொண்டாய் உன் கொள்கை தாங்கி நின்றாய். விரும்புகிறேன் விரும்புகிறேன் வரம் ஒன்று கேட்கிறேன் இயேசுவே. நான் உன்னை விரும்ப வரம் கேட்கிறேன்.
ஞாயிறு சிந்தனையை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.